சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு சிறப்பு காணொளி ஊடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய இந்த காணொளியில் ஈரானுக்கு எதிரான முழு அளவிலான போரில் ஈடுபடுவதற்கு அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அதற்கான காரணம் குறித்தும், மறுபுறம் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் இருக்கின்ற ஆயுத பலம் குறித்தும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில், கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் பதற்றமானது நீடித்து வந்த நிலையில், உலக நாடுகள் எதிர்பார்த்தது போலவே அமெரிக்காவினுடைய எதிர்ப்பையும் தாண்டி இஸ்ரேல் ஈரான் மீது கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை தாக்குதலை நடத்தியது. மத்திய ஈரானில் இஸ்பஹான் என்ற பிரதேசத்தில் உள்ள விமானத்தளம் மீது இஸ்ரேல் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக சில அமெரிக்க அதிகாரிகளும் அமெரிக்க ஊடகங்களும் கூறுகின்றன. ஆனால் 3 ட்ரோன்கள் மூலமே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவை சுட்டுவீழ்த்தப்பட்டதாகவும் ஈரான் கூறுகிறது. அது மட்டுமன்றி, இஸ்ரேல் ஏவியது ட்ரோன்கள் அல்ல எனவும், அவை எங்கள் குழந்தைகள் விளையாடிய பொம்மைகள் போன்று இருந்தன என்றும் ஈரான் கூறுகிறது. ஆனால் இந்த முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தொடர்பில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து உத்தியோகபூர்வ அறிக்கைகள் எதுவும் வெளிவரவில்லை. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் யாரும் எதிர்பாராத அளவு கடுமையான பதிலடியை இஸ்ரேல் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் நிலை ஏற்படும் என்பதோடு, தேவையேற்பட்டால் அணு ஆயுத தெரிவை கூட ஈரான் தேர்ந்தெடுக்க தயங்காது என்றும், தாக்குதலுக்கு முன்னைய நாள் வரை எச்சரித்துக் கொண்டிருந்த ஈரானும் இஸ்ரேலின் தாக்குதல் பற்றியோ, சேதங்கள் பற்றியோ, அல்லது பதிலடி தாக்குதல் பற்றியோ வெளிப்படையாக எதுவும் அறிவிக்கவில்லை. மாறாக, வெளியிலிருந்து தாங்கள் தாக்குதலை எதிர்கொள்ளவில்லை என்றும், ஊடுருவல்காரர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் கூறும் ஈரான், இந்த தாக்குதலுக்கு பின்னால் இஸ்ரேல் இல்லை என்பதையே மறைமுகமாக கூறி வருகிறது. எவ்வாறாயினும், தாக்குதல் நடத்தப்பட்ட ஈரானின் இஸ்பஹான் என்ற பகுதி ஈரானின் ஏராளமான இராணுவ நிலைகள் அணு ஆயுத மையம் அமைந்துள்ள ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரானின் அணு ஆயுத மையத்தையோ அல்லது அங்கிருக்கின்ற இராணுவ தளங்களையோ தாக்காது, கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது, எந்தவிதமான உயிரிழப்புகள் சேதங்களையும் ஏற்படுத்தாத தாக்குதலாகவே இது அமைந்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது. இதையடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய மட்டுப்படுத்தப்பட்ட அடையாள தாக்குதல், தாக்குதலை தொடர்ந்து ஈரான் காட்டி வருகின்ற மௌனம், இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிக்காத அமெரிக்காவினுடைய தயக்கம், இவை இந்த நாடுகளினுடைய அடிப்படை குணாதிசயங்களை மீறியதாக தென்பட்டாலும், ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான முழு அளவிலான ஒரு யுத்தத்தை இந்த நாடுகள் கவனமாக தவிர்த்து வருகின்றன என்பதை மட்டுமே தெளிவாக உணர்த்துகிறது. ஈரானை பொறுத்தவரையில், அணு ஆயுதத்தை தயாரித்து முடிப்பதற்கான கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது இஸ்ரேலுடனான ஒரு யுத்தத்தை தவிர்த்து வருவதாக போரியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதைவிட, ஈரான் ஆதரவு குழுக்கள் ஈரானுக்கான யுத்தத்தை இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து நடத்தி வருவதால், ஒரு தற்காப்பு நிலையில் இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் வெற்றி பெற்று வருவதாக கூறப்படுகிறது. மறுபுறம் இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால், ஏற்கனவே 3 முனைகளில் இருந்து கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது. அது தவிர, ஏமனின் ஹவுதி குழுவும் இஸ்ரேலை ஆட்டி படைக்கிறது. காசாவில் லெபனான் எல்லையில் மேற்கு கரையில் என 3 முனைகளில் கடுமையான தாக்குதல் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்ற இஸ்ரேல், 4வதாக ஈரான் போன்ற ஒரு பிராந்திய வல்லரசுடன் மோதலை நாடுவது என்பது இஸ்ரேலுக்கு இறுதியாக அமைந்துவிடும். இதை இஸ்ரேல் அறியாமல் இல்லை. இதனால் ஈரானுக்கு எதிரான ஒரு முழு அளவிலான போரை இஸ்ரேல் தவிர்த்து வருகிறது என்று கூறலாம். ஆனால் இதனை விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஈரானுடனான ஒரு முழு அளவிலான மோதலை தவிர்த்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டமைக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா என்பதில் சந்தேகமில்லை. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கிய கடுமையான அழுத்தமே இதற்கு காரணம். அமெரிக்கா மாத்திரமன்றி, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் என பல தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்கள் வழங்கப்பட்டது ஈரானுடனான முழு மோதலை தவிர்ப்பதற்கு. இஸ்ரேலினுடைய கைகளை இந்த நாடுகள் பலவந்தமாக கட்டி போட்டிருக்கின்றன என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஈரான் மற்றும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடுகள் இவ்வாறிருக்க, இஸ்ரேலினுடைய அனைத்து முடிவுகளுக்கும் வரிந்து கட்டிக்கொண்டு ஆதரவு கரம் நீட்டுகின்ற அமெரிக்காவும் சரி, மேற்குலக நாடுகளும் சரி, என்ன காரணத்திற்காக ஈரானுடனான முழுப்போருக்கு எதிராக இஸ்ரேலை தடுத்து நிறுத்துகின்றன? ஏன் இஸ்ரேலை ஈரானுக்கு எதிரான போருக்கு அமெரிக்கா அனுமதிக்கவில்லை என்ற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. இதற்கிடையில், இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல் பற்றி எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல், தமக்கும் தாக்குதலுக்கும் தொடர்பில்லை என்று கூறி அமெரிக்கா தயக்கம் காட்டி வருகின்றமை அந்த கேள்வியினுடைய ஆழத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து முடித்துவிட்டது என்றும், வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களுக்கு ஈரான் ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்ற அச்சத்தினாலேயே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். உலகின் முதலாவது அணு ஆயுத நாடாக விளங்குகின்ற ரஷ்யாவையே உக்ரைனை வைத்து ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அணு ஆயுதத்தை களத்தில் இறக்குவேன் என புடின் அடிக்கடி எச்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் கூட ரஷ்யாவினுடைய அயல் நாடுகளை நேட்டோவில் இணைத்து ரஷ்யாவிற்கு அருகே அணு ஆயுதங்களை கம்பீரமாக நிறுத்தி வைத்திருக்கின்ற அமெரிக்கா அணு ஆயுதம் தயாரித்ததா இல்லையா என்பதை தெளிவாக தெரியாத நிலையில் இருக்கின்ற ஒரு நாடாகிய ஈரானுக்கு அஞ்சுகிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று. சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க படைகள் மீது ஈரானின் துணைப்படைகள் நடத்திய தாக்குதலில் வெறுமனே 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதற்கே அமெரிக்காவிலிருந்து குண்டுவீச்சு விமானங்களை அனுப்பி ஈரானின் துணைப்படைகளை அமெரிக்கா கதறவிட்ட வரலாறும் அண்மையில்தான் நடந்தேறியது. எனவே ஈரானின் ஆயுதங்களுக்கோ அல்லது அணுவாயுதங்களுக்கோ பயந்து அமெரிக்கா இஸ்ரேலை தடுத்து நிறுத்தவில்லை என்பது தெளிவான ஒரு விடயம். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விடயம் இங்கு இருக்கின்றது. அதாவது, ஈரானை குறிவைத்து மிக முக்கியமான காய் நகர்த்தலை ரகசியமாக மேற்கொள்கிறது அமெரிக்கா. ஈரானில் தற்போதிருக்கின்ற ஆட்சியை கலைத்து இஸ்லாமிய அதிகாரத்தை ஈரானிலிருந்து விரட்டி அடித்து உலகினுடைய முக்கிய எரிபொருள் வளத்தை கையகப்படுத்தும் நோக்கோடு நீண்டகாலமாக இரகசிய திட்டங்களை வகுத்து தந்திரமாக காய் நகர்த்தி வருகின்றது அமெரிக்கா. எனவே ஈரானோடு ஒரு முழு அளவிலான போர் ஏற்படுகின்ற பட்சத்தில் அமெரிக்காவினுடைய அந்த நீண்டகால திட்டம் சின்னாபின்னமாகிவிடும். இதுவே அமெரிக்கா முட்டுக்கட்டையாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம். தற்போது அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்ற 15 லட்சம் ஈரானியர்கள் 1979 ஈரான் இஸ்லாமிய புரட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட போது அந்த ஆட்சி மீது விரோதம் கொண்டு வெளியேறியவர்கள். அவர்கள் இன்று தங்களை அமெரிக்க ஈரானியர்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு மாறியிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மூலம் ஈரானில் ஆட்சி மாற்றங்களை மேற்கொள்ள நீண்டகாலமாக அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரானில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி, ஒரு மக்கள் புரட்சியை ஈரானுக்குள் ஏற்படுத்துவதற்கான சதி என்பவற்றுக்காக அமெரிக்கா திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்ற நிலையில் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி அது ஒரு கட்டத்தில் கையை மீறி அணு ஆயுத யுத்தமாக மாறும் என்பதை நன்கறிந்த அமெரிக்கா அதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்காது. அவ்வாறு ஈரானுடன் முழு அளவிலான யுத்தம் ஏற்பட்டால் லட்சக்கணக்கான ஈரானியர்கள் கொல்லப்படுவார்கள். அது அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகளில் மூளை சலவை செய்யப்பட்டு ஈரானுக்கு எதிரான மனநிலையோடு உருவாக்கப்பட்டுள்ள ஈரானியர்களை கொதிப்படைய செய்யும். அது அமெரிக்காவுக்கு ஆபத்தாக அமையும். எனவேதான் இஸ்ரேலை அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஒரு போருக்கு அனுமதிக்காமல் தடுத்து வருகின்றது. மறுபுறம், ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளினுடைய இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளின் திறன்களை பற்றி பார்த்தால் ஈரானின் இராணுவ தளவாடங்கள் சந்தேகத்திற்குரிய நிலையிலேயே இருக்கின்றன. பழைய தொழில்நுட்பத்துடன் கூடிய பீரங்கிகள் மற்றும் விமானங்களையே ஈரான் அரசு பயன்படுத்தி வருகிறது. ஒப்பீட்டளவில் இஸ்ரேலின் இராணுவம் சிறந்த முறையிலும் மற்றும் வீரர்கள் சிறந்த பயிற்சியை பெற்றும் இருக்கின்றார்கள். எனினும் ஈரானின் இராணுவ பிரிவுகளில் சில போர்க்களத்தில் பரிசோதித்து பார்க்க புரட்சி காவல் படையினரை குறிப்பிட்டு இங்கிலாந்து நாட்டை அடிப்படையாக கொண்டு செயல்படும் ராயல் யுனைடெட் சர்வீசஸ் மையத்தின் துணை இயக்குனர் டேவிட் ராபர்ட்ஸ் கூறியிருக்கின்றார், ஈரானின் மற்ற படைகளை காட்டிலும் புரட்சி காவல் படையினருக்கு சிறந்த ஊதியம் அளிக்கப்பட்டது. இரு நாடுகளின் இராணுவமும் நேருக்கு நேர் மோதக்கூடிய சூழல் இல்லையென்ற போதும் வளைகுடா அல்லது மத்திய தரைக்கடல் பகுதிகளில் நேரடியாக அல்லது மறைமுக அடிப்படையில் மோதல் ஏற்படலாம் என்றும் அவர் கூறுகிறார். இஸ்ரேலினுடைய இராணுவம் என எடுத்துக்கொண்டால் 1,76,500 வீரர்கள் இருக்கின்றார்கள். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள், இஸ்ரேல் கடற்படை மற்றும் இஸ்ரேல் விமானப்படை ஆகியவற்றை அது உள்ளடக்கியது. நாட்டில் இருக்கின்ற குடிமக்கள் 18 வயது நிறைவடைந்ததும் அவர்கள் ஆயுதப்படைகளில் சேர்ந்து சேவையாற்ற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஈரான் நாட்டு இராணுவத்தில் 5.23 லட்சத்திற்கும் கூடுதலான வீரர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆளும் அரசுக்கு விசுவாசமிக்கவர்களாக பார்க்கப்படுகின்ற இஸ்லாமிய புரட்சிப்படை வீரர்கள் 1.25 லட்சம் வீரர்கள் இருக்கின்றார்கள். 19 வயது நிரம்பிய ஈரான் இளைஞர்கள் இராணுவத்தில் 18 மாதங்கள் வரை சேவையாற்றி இருக்க வேண்டியது கட்டாயமாகவும் இருக்கிறது. துணை இராணுவ படையான பசீச் படைகளில் சிலர் 15 வயது நிறைவடைந்ததும் சேர்கின்றார்கள். ஈரானினுடைய எல்லையை ஆர்தேஸ் எனப்படும் இஸ்லாம் இஸ்லாமிய குடியரசு படைகள் பாதுகாத்தும் வருகின்றன. 18,000 கடற்படை வீரர்கள் ஈரானிடம் இருக்கிறார்கள். 12,000 வான் பாதுகாப்பு வீரர்கள் உட்பட 30,000 விமானப்படை வீரர்களும் ஈரான் வசம் இருக்கின்றனர். இஸ்ரேல் நாட்டில் 3,500 பீரங்கிகள் இருக்கின்றன. அதேபோல ஈரானுடன் ஒப்பிடும்போது அவை சிறந்த முறையில் செயல்படக்கூடியவை. ஈரானிடம் வெறுமனே 1,613 பீரங்கிகளே இருக்கின்றன. இஸ்ரேலிடம் ஈரானை விட விமான ஒழிப்பு ஆயுதங்கள் 2 மடங்கிற்கும் கூடுதலாக இருக்கின்றது. கவச வாகனங்கள் 10,484 என்ற அளவில் இருக்கின்றன. பெரிய ரக துப்பாக்கிகளை கொண்ட பீரங்கிகள் 5,432 என்ற எண்ணிக்கையில் இருக்கின்றன. இவற்றில் 620 இயந்திர வகையைச் சேர்ந்தவை. இவையெல்லாம் இஸ்ரேலினுடைய ராணுவ தரத்திற்கு பலம் சேர்க்கின்றன. எனினும் ஈரானிடம் பெரிய அளவில் கடற்படை இருக்கின்றது. இதில் 23 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. இதுபோக 12 மிட்ஜெட் வகை நீர்மூழ்கி கப்பல்களும் ஈரான் கைவசம் இருக்கின்றது. வளைகுடா நாடுகளுக்காகவே பயன்படக்கூடிய வகையில் ஈரானிலேயே உருவான காதிர் மற்றும் நகாங் வகையைச் சேர்ந்த இந்த மிட்ஜெட் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. மறுபுறம் இஸ்ரேலிடம் 3 டொல்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. இவை ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டவை. இவை தவிர 57 ரோந்து மற்றும் கடலோர போர்க்கப்பல்களும் இருக்கின்றன. இவற்றில் பிற போர்க்கப்பல்களினுடைய தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய 3 கார்வீட் வகை சிறிய போர்க்கப்பல்களும் அடங்குகின்றன. ஏவுகணைகள் வரிசையில் ஈரானிடம் வளைகுடா மற்றும் அதனை கடந்து தாக்கும் திறன் வாய்ந்த 1,000 உயர்தர ஏவுகணைகள் இருக்கின்றன. இவற்றில் உள்நாட்டிலேயே உற்பத்தியான சகாப்த்ரி ஏவுகணைகள், காதர் 1 மற்றும் சஜில் 2 ஆகியவையும் அடங்குகின்றன. இந்த ஏவுகணைகள் அனைத்தும் புரட்சி படையினரின் வசம் இருக்கின்றன. அதேவேளை இஸ்ரேலிடம் அணுசக்தி திறன் பெற்ற மற்றும் தென் அமெரிக்கா அல்லது ஒசானியா பகுதிகளை கூட தாக்கக்கூடிய திறன் படைத்த பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் இருக்கின்றன என பரவலாக நம்பப்படுகிறது. கண்டம் விட்டு சென்று தாக்கும் திறன் பெற்ற 200 அணுசக்தி பயன்பாட்டுடன் கூடிய ஏவுகணைகளும் இருக்கின்றன எனவும் நம்பப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டிடம் பிற ராணுவ வசதிகள் இருக்கின்ற போதும் அவர்கள் ஈரான் மீது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போதிய விமானங்களையோ மற்றும் சரியான வகையிலான குண்டுகளையோ கொண்டிருக்கவில்லை என்றே பாதுகாப்பு நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே முழு அளவிலான போர் தற்போதைக்கு ஏற்படாது என்று நம்பப்படுகின்ற நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய சதிவேலைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பதும் தெளிவாகிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள்.